السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين حضرت مسیح موعود علیہ الصلوۃ والسلام نے شرائط بیعت دسویں شرط میں
حضرت مسیح موعود علیہ السلام அவர்கள் பையத்தின் 10வது நிபந்தனையில் தம்முடன் கொள்ள வேண்டிய அன்பு மிக உயரியதாக இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளார்கள். அதுவும் உலகின் எந்த முன்மாதிரியும் அதற்கு இல்லாத அளவில் அந்த அன்பு இருக்க வேண்டும். அன்னாரது பையத்தின் கீழ் வந்த பிறகு அது அவ்வளவு அவசியம். ஏன்? காரணம், அவர்களே இக்காலத்தில் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் ஆவார்கள். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஈமான் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து பூமிக்கு எடுத்து வந்தார்கள். இஸ்லாமிய போதனைக்குள் புகுந்த பித்தத்துகளை அகற்றி இஸ்லாத்தின் போதனைகள் மீது இருந்த மாசுகளை அகற்றி பொலிவுமிக்க போதனையை நம்முன் வைத்தார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான போதனையின் உயரிய ஸ்தானத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அடியார்களை இறைவனுடன் இணைத்தார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நான் எனது உண்மையான முழுமையான அறிவுடன் அறிவேன். இந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் எந்த மனிதனும் இறைவனை அடைய முடியாது. முழுமையான இறை ஞானத்திலிருந்து பங்கு பெறவும் முடியாது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி அந்த பேரன்பில் தம்மை மாய்த்து விட்டதனால் அதுவே அன்னார் இறைவன் வரை சென்றடைய காரணமாயிற்று. பிறகு இறைவன் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உண்மை பேரன்பரை தன்னை வந்தடையும் ஊடகத்துள் ஒன்றாக்கி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுடன் தொடர்பு வைப்பதையும் அன்னார் மீது அன்பு தொடர்பு ஏற்படுத்துவதையும் அவசியமாக்கினான். பின்னவர்களை முன்னோர்களுடன் இணைக்கத்தக்க முஹப்பத்தை இறைவன் அவர்களுக்கு காட்டினான். அல்லாஹ்வின் இந்த நடைமுறையை பற்றி அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், மனிதன் உண்மையான உள்ளத்துடன் இறைவன் மீது அன்பு காட்டும் போது இறைவனும் அவர் மீது அன்பு காட்டுகிறான். உலகில் அவருக்காக கபூலியத் ஒப்புக்கொள்ளும் பண்பு பரப்பப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உள்ளத்தில் அவர்கள் மீது உண்மையான அன்பு போடப்படுகிறது. ஓர் ஈர்ப்பு சக்தி வழங்கப்படுகிறது. ஓர் ஒளி அவருக்கு வழங்கப்படுகிறது. அது எப்போதும் அவருடன் இருக்கும். இந்த அந்தஸ்து இக்காலத்தில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்களுடன் உண்மையான அன்பு வைத்தவர்கள் மற்றும் உண்மையான அன்பு தொடர்பு வைத்தவர்களின் சில சம்பவங்களை எடுத்து வைப்பேன். ஹதரத் அல்லா யார் சாஹிப் அறிவிக்கிறார்கள், ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்களை நான் எப்போதுமே பன்முறை சந்தித்து வந்துள்ளேன். ஹதரத் அலை இஸ்லாம் அவர்களின் கைகளை பிடித்து விடுவதில் எனக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. ஹுசூருடைய தூய வார்த்தைகளையும் இல்ஹாம்களையும் கேட்டு வந்தேன். அதாவது சபைகளில் அமர்ந்து ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம்க்கு வந்த இல்ஹாம்கள் பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறும் விஷயங்களை நான் கேட்டு வந்தேன். கூறுகிறார், அதே அருவத்தில் நான் காதியானுக்கு ஹிஜ்ரத் செய்தேன். அதாவது இந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதற்காக வந்தேன். இங்கு வந்து தச்சு வேலையை தொடங்கினேன். என்னிடம் போதுமான பணம் இருந்தது. அவை அனைத்தும் செலவாகிவிட்டது. பிறகு என்னிடம் சிறிது பணமும் இல்லாமல் ஆகிவிட்டது. பிறகு ஒரு நாள் நான் அல்வா தயாரித்து விற்க தொடங்கினேன். ஹுசூருடைய பைத்துத்வாவுக்கு கீழ் அமர்ந்து புத்தம்புது அல்வா என்று கூவினேன். எனது குரலை உம்மில் மோமினின் அவர்கள் கேட்டுவிட்டார்கள். அவர்கள் என்னை அறிந்திருந்தார்கள். அவர்கள் குத்தகைக்காரர் என்ன வேலை தொடங்கியுள்ளார் என கேட்டார்கள். அதற்கு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள், விட்டில் பூச்சிகள் விளக்கின் ஒளியின் மீது விழுந்து விடுகின்றன. அவர் என்ன செய்வார்? இவர் இந்த வேலைக்காகத்தான் வந்தார். அதற்காக சிறிது பொருளீட்டவும் வேண்டுமல்லவா? உம்மில் மோமினின் கூறினார்கள், அவர் ஒரு குத்தகைக்காரர். பொதுவாக குத்தகைக்காரர்களிடம் அந்த காலத்தில் கழுதைகள் இருக்கும். அவற்றில் குத்தகைக்காரர்கள் பொருள்களை ஏற்றி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விற்பனைக்காக அனுப்பி பணம் சம்பாதிப்பார்கள். அதனை எடுத்துக்கொண்டு அவர் ஏன் அவ்வாறு செய்வதில்லை? அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள், இவரிடம் கழுதைகள் கிடையாது. அம்மாஜான் கூறினார்கள், அவர் ஏதாவது ஒருவரிடம் வேலைக்கு போயிருக்கலாமே. அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள், அவர் படித்தோரும் அல்ல. இவ்வாறு வீட்டில் உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள், இவர் தச்சு வேலை தெரிந்தவர். அந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். அதில் இறைவன் அவருக்கு பரக்கத் தரட்டும். இவர் கூறுகிறார், இந்த எல்லா உரையாடலையும் நான் கீழ்த்தளத்தில் இருந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு ஹுசூர் அலை இஸ்லாம் என்னை அழைத்தார்கள். உங்களிடம் ஏதாவது மரக்கட்டைகள் உள்ளதா? பேரி பேப்பிள் ஆகிய மரக்கட்டைகள் உள்ளன என்று கூறினேன். அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாம் கூறினார்கள், விருந்தினர் இல்லத்திற்காக கட்டில்கள் தேவை. நீங்கள் கால்கள் செய்து தருவீர்களா? கட்டில் கால்கள். அப்போது ஒருவர் கூறினார், பீப்பிள் மரக்கட்டைகள் நீண்ட நாள் உழைக்காது. ஹுசூர் அலி இஸ்லாம் கூறினார்கள், யாருக்காக நாம் செய்ய சொல்கிறோமோ அவனே பீப்பிள் மரத்தை படைத்தவனாவான். அவன் அதை வீணாக படைக்கவில்லை என்று கூறி என்னிடம் 20 ஜோடிகளை தயார் செய்யுமாறு கூறினார்கள். அதாவது பணியால் அதை செய்ய வேண்டாம் என்று கூறியதை வைத்து வேண்டாம் என்று கூறாமல் செய்யுங்கள் என்றார்கள். அதாவது இரு தரப்பிலும் இந்த அன்பின் தொடர்பு இருந்தது. பிறகு ஹசரத் மலி ஹான் சாப் அறிவிக்கின்றார்கள், நான் 1902 ஹசரத் சாஹிப் சாதா அப்துல் லத்தீப் சாப் மர்ஹூம் அவர்களுடன் காதியான் தாருலமானுக்கு வந்தேன். நான் வந்த நாளிலேயே பயத் செய்தேனாம், மறுநாளா என்று நினைவில்லை. ஆம், ஜுஹர் தொழுகைக்கு பிறகு நாங்கள் பயத் செய்வதற்காக ஆஜரானோம் என்பது மட்டும் நினைவில் உள்ளது. ஹதரத் ஷஹீத் மர்ஹூம் ரஸூலுல்லாஹி அன்ஹு அவர்கள் முதலில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய கையில் தமது கையை வைத்தார்கள். இரண்டாவதாக நான் கை வைத்தேன் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்களில். பயத் செய்த பிறகு இந்த எளியவன் இரண்டு மூன்று நாட்கள் காதியான் தாருல் அம்மானில் கழித்திருப்பேன். ஷஹீத் மர்ஹூம் என்னிடம் கூறினார்கள், நான் கனவு கண்டேன், உங்களுக்கு கோஸ்ட் பகுதியின் தலைவர்கள் தொல்லை கொடுப்பார்கள், எனவே உடனே திரும்பிவிடுங்கள். நானும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உடனே திரும்பிவிட்டேன். என்னுடன் ஒரு முல்லா சாஹிபும் ஊர் திரும்பினார். ஷஹீத் மர்ஹூம் எப்போதும் கூறி வந்தார்கள், இந்த சம்பவத்தில் ஷஹீத் மர்ஹூம் என்பது ஹஜரத் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாப் அவர்களாவர். அவர்களுடைய பேரன்பு குறித்து இங்கு கூறப்படுகிறது. கூறுகிறார், என்னை விட பெரிய ஆலிமை நான் பார்த்ததில்லை, இது அல்லாஹ்வின் அருள் மட்டுமேயாகும் என்று ஷஹீத் மர்ஹூம் கூறுவார்கள். அவ்வாறு ஒருவர் இருந்தால் அவரது கால்களை நான் முத்தமிடுவேன். இந்த வகையில் இங்கு வந்து ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் பயத் செய்தார். கூறுகிறார், நான் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதங்களை ஷஹீத் மர்ஹூம் முத்தமிடுவதை கண்டேன். அவர்கள் என்ன கூறினார்களோ அதை உண்மைப்படுத்தினார்கள். ஹஜரத் மௌலவி சிக்கந்தர் அலி சாப் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் காதியான் வந்து தங்கும் முன் இந்த அடியான் இங்கு வந்திருந்தேன். காலையில் நடப்பதற்காக ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள், இந்த அடியானும் கூட சென்றேன். இவர் பிறகு நிரந்தரமாக காதியானில் தங்கிவிட்டார். அதற்கு முன் நடந்த சம்பவம் கூறுகிறார், பேனி பங்கர் அருகில் பஸ்ராமாபாத் வழியில் போய்க் கொண்டிருந்த போது வழியில் அன்னார் கூறினார்கள், எவர் சிறு சிறு விஷயங்களை விட முடியவில்லை, அதனை விடுவதால் யாருக்கும் கோபம் ஏற்பட போவதில்லையோ அதனை கூட அவரால் விட முடியவில்லை என்றால், உதாரணமாக ஹுக்கா, பங்கி, அஃபியூன், ஜெர்சி போன்றவை, இவற்றை விடாதவர் பெரிய விஷயங்களை எவ்வாறு விட முடியும்? பெற்றோர், சகோதரர்கள், நண்பர்கள் கோபப்படும் அளவுக்கு மார்க்கத்தின் மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்வார்? அதாவது அகமதியத்தை ஏற்பதால் வரும் சிரமத்தை எவ்வாறு சகிப்பார்? அதற்காக பெரும் சிரமம் மேற்கொள்ள வேண்டி வரும். சிறு சிரமத்தையே சகிக்க முடியாவிட்டால் பெரும் கஷ்டத்தை எப்படி சகிப்பார்? கூறுகிறார், இந்த அடியான் அதுவரை ஹுக்கா குடித்து வந்தேன், இதனை கேட்டவுடனேயே சத்தியம் செய்தேன், இனி ஹுக்கா பிடிக்க மாட்டேன் என்று. இவ்வாறு ஹுக்கா பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டேன். முதலில் அதிகமாக ஹுக்கா பிடித்தவன், பிறகு அதனை தீண்டவில்லை. அதாவது அன்னாரது தொடர்பு அவர்களை இவ்வாறு செய்ய வலியுறுத்தியது. அந்த தீமையிலிருந்து முற்றிலும் விலகிவிட்டார்கள். அதற்கு ஷுக்குர் இலாஹி சாப் அகமது அறிவிக்கிறார்கள், எளியவன் சிறுவனாக இருந்தேன், வயது 12-13 வயது இருக்கும், மார்க்கத்தை பற்றி முற்றிலும் ஒன்றும் தெரியாது. குர்தாஸ்பூரில் ஒரு ஹைஸ்கூலில் ஏதோ ஒரு வகுப்பில் பாடம் பயின்று வந்தேன். அப்போது மௌலவி அப்துல் கரீம் என்ற எதிராளியின் வழக்கு நடந்து வந்தது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சஹாபாக்களுடன் ஹைஸ்கூலின் வடபுறம் உள்ள தஹசீல்வாலா குளத்தருகே தங்கியிருந்தார்கள். எளியவன் பள்ளிக்கூடத்தை விட்டுவிட்டு அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். அன்னாரின் அருளுக்குரிய முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் மீது பேரன்பு கொண்ட ஒருவர், அவர் பெயர் தெரியவில்லை, அப்போது நான் சிறுவனாக இருந்தேன், அவரது வலது கையில் பெரிய விசிறி இருந்தது. மிகவும் வேகமாக விசிறியை வீசிக் கொண்டிருந்தார். நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார். அதே கையிலேயே விசிறியை வைத்திருந்தார், வீசிக்கொண்டே இருந்தார். எனக்கு வியப்பு, கை சோர்ந்து போகாதா? மெதுவாகவும் விசிறவில்லை, மாறாக மிகவும் வேகமாக விசிறுகிறார். மின் விசிறி போன்று வேகமாக விசிறினார், ஏனெனில் அது வெயில் காலம். இரண்டாவது முறை, மூன்றாவது முறை வந்து பார்த்தேன், அதே நபர்தான். இது என்ன மந்திரவித்தை? விசிறி பெரியது, ஒரே கையால் நாள் முழுவதும் விசிறி கொண்டிருக்கிறாரே என்று வியந்தேன். ஆனால் அவர் உண்மையான பேரன்பு கொண்டவராக இருந்தார் என்பது இப்போது விளங்குகிறது. ஹஜரத் மதத் கான் சாப் அறிவிக்கிறார், ஒருமுறை எனது ஊரில் ரமதான் மாதத்தில் ஒரு எண்ணம் வந்தது, இம்முறை காதியான் போய் நோன்பு வைக்க வேண்டும், அங்கேயே ஈது தொழுதுவிட்டு பிறகு வேலைக்கு போவோம் என்ற எண்ணம் வந்தது. அந்நாட்களில் ராணுவத்தில் புதிய ஆட்களை நிறைத்திருந்தனர். ராணுவத்தில் ஜூனியர் பொசிஷன் ஆபீசர் என்று ரேங்குகள் இருந்தன. நான் வேலைக்கு செல்லும் முன் காதியான் செல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஹுசூருடைய அருளுக்குரிய முக தரிசனம் செய்ய வேண்டும். மீண்டும் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய கையில் பையத் செய்யும் வாய்ப்பு பெற வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டது. ஏனெனில் எனது முதல் பையத்து 1895 அல்லது 96 நடந்தது. அதுவும் கடிதம் மூலம் செய்திருந்தேன். மேலும் நான் முதல் முதலாக காதியான் செல்லும் வாய்ப்பு இது. எனவே எனது உள்ளத்தில் விருப்பம் மேலோங்கியது. எப்படியாவது காதியான் சென்று ஹுசூர் அலி இஸ்லாமியை தரிசிக்க வேண்டும். வேலைக்கு போய்விட்டால் பிறகு ஹுசூர் அலி இஸ்லாமியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ இறைவனே அறிவான். எனவே அவர் முதலில் காதியான் போவோம், ஹுசூரை பார்த்துவிட்டு வருவோம், பிறகு திரும்பி நமது வேலைக்கு செல்வோம் என்று விரும்பினார். இவ்வகையில் காதியான் வந்து ஹுசூரை சந்தித்தேன். அப்போது எனது உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுந்தது. முழு காஷ்மீரையும் எனக்கு தந்தாலும் சரி, நான் காதியானை விட்டு வெளியில் எங்கும் போகக்கூடாது. ஈர்ப்பு சக்தி என்னை காதியானை விட்டு திரும்ப செல்ல விடாமல் நிர்பந்தித்தது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய அருளுக்குரிய முகத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு காதியானை விட்டு வெளியில் செல்வது இயலாததாகிவிட்டது. அவர்களை பார்த்ததும் அனைத்தையும் மறந்தேன். வெளியில் 1000 ரூபாய் சம்பளமே கிடைத்தாலும் யாருக்கு வேண்டும்? வெளியில் போய்விட்ட பிறகு இந்த ஒளிமிக்க முகம் ஒருபோதும் தென்படாதே என்ற எண்ணம் தோன்றியது. நான் இந்த எண்ணத்தால் எனது ஊருக்கு போகும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். இன்று அல்லது நாளை எனக்கு மரணம் வந்தால் ஹுசூரே எனக்காக ஜனாசா தொழுவிப்பார்களே, அப்போது எனது குறிக்கோளும் நிறைவேறிவிடும், அல்லாஹும் திருப்தி அடைவான் என்று கருதி காதியானிலேயே தங்க விரும்பினேன். ஒவ்வொரு நாளும் இங்கு ஓர் உரையில் ஹுசூரிடம் துஆவுக்காக எழுதி வீட்டு வாசலில் சென்று யாரிடமாவது கொடுத்து அனுப்புவேன். இது எனது வழக்கமானது. எனது இந்த செயலால் ஹுசூர் கோபமற்றுவிடக் கூடாதே என்ற பயமும் இருந்தது. எப்போதும் இப்படி தொல்லை கொடுப்பதாக நினைத்துக் கொள்ளக் கூடாதே என்ற பயம் இருந்தது. ஆனால் எனது பயம் தவறு என்று தெரிய வந்தது. காரணம், ஒரு நாள் ஹுசூர் எனக்கு எழுத்துப்பூர்வமாகவே இவ்வாறு பதில் அனுப்பினார்கள், நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பழக்கத்தை தொடங்கியுள்ளீர்கள், எனக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், இதனால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இனியும் செய்வேன். மௌலி ஜமாலுதீன் சாஹிபுடைய மகன் ஹதரத் முகமது இஸ்மாயில் சாஹிப் கூறுகிறார், எனக்கு கிட்டத்தட்ட 20 வயது இருக்கும். நான் குர்தாஸ்பூரில் ஜெஹலமியுடைய வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படவிருந்தது. நான் ஒரு நாள் முன்பாக அங்கு சென்றேன். அங்குள்ள ஒரு வீட்டில் ஹுசூர் அலி இஸ்லாம் தங்கியிருந்தார்கள். வெயில் காலம். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் ஒரு அறையில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு எனது தந்தை மியான் ஜமாலுதீன் சாப் மற்றும் இமாமுதீன் சாப், ஷெஹ்வானி சௌத்ரி, அப்துல் அசீஸ் சாப் ஆகியோர் அங்கிருந்தனர். நான் அங்கு சென்று ஹுசூருக்கு விசிறி வீசினேன். ஹுசூர் அவர்கள் என்னை பார்த்தார்கள். எனது தந்தை ஜமாலுதீன் சாஹிப்பை பார்த்து புன்முறுவளித்தவாறு கூறினார்கள், மியா இஸ்மாயில் சாஹிபும் வந்து நற்கூலியில் பங்கு பெற்று விட்டார். இந்த சிறு தொண்டினால் ஹுசூர் அலி இஸ்லாம் மகிழ்ச்சி அடைந்தது எனக்கு இன்னும் நினைவில் உள்ளது. உள்ளத்தில் இன்பம் பிறக்கிறது. ஹஜரத் ஷேக் அஸ்கர் அலி சாப் அறிவிக்கிறார்கள், பொதுவாக ஹஜரத் அக்தஸ் அலி இஸ்லாம் வெளியிலிருந்து வந்த நண்பர்கள் விடைபெற்று செல்வதற்காக அனுமதி கேட்டால் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் அடிக்கடி வருமாறு கூறுவார்கள். சில நேரங்களில் இன்னும் சிறிது காலம் தங்குங்கள் என்பார்கள். அவர் இன்னும் சிறு காலம் தங்க முடியும் என்று யாரை குறித்து ஹஜரத் அக்தஸ் அலி இஸ்லாம் அவர்களது உள்ளத்தில் எண்ணம் தோன்றுமோ அவரை இன்னும் தங்குங்கள் என்பார்கள். எல்லாரையும் இன்னும் தங்குங்கள் என்று கூறுவதில்லை. மேலும் நண்பர்களுக்கும் ஹுசூர் அலி இஸ்லாமை பிரிவது பெரும் கஷ்டமாகவே இருந்தது. ஒவ்வொரு நண்பரும் பிரிந்து செல்லும் போது கைகுலுக்கி அனுமதி பெற்று செல்வார். எவ்வளவு நேரமானாலும் சரி, முசாபா செய்து அனுமதி பெறாமல் எனக்கு தெரிந்தவரை எவரும் சென்றதில்லை. சிலருக்கு முசாபா செய்யும் வாய்ப்பு மிக தாமதமாகவே கிடைக்கும். ரயிலுக்கு குறித்த நேரத்தில் சென்று சேர முடியாது, போய்விடலாம் என்ற நிலை இருந்த போதிலும் அல்லாஹ்வின் செயலாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய பரக்கத்தினால் வண்டி தாமதமாக பட்டாலா வரும் அவர்கள் சென்று ரயிலில் ஏறிய சம்பவங்களும் பல உண்டு. அவர் தனது சம்பவத்தை எழுதுகிறார், எனக்கு அதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் தாமதமாக சென்றோம். அந்த நாளில் குதிரை வண்டியும் கிடைக்கவில்லை. நாங்கள் சில நண்பர்கள் நடந்தே சென்றோம். அன்று 6 மணிக்கு ரயில் பட்டாலா வரும் நேரமாக இருந்தது. அதில் செல்ல வேண்டும் என்பது திட்டம், ஆனால் நேரம் குறைவாகவே இருப்பதாகப்பட்டது. துவா செய்து கொண்டிருந்தோம், வேகமாக நடந்தோம், சில பகுதிகளில் ஓடவும் செய்தோம். இறைவன் மிகவும் தைரியத்தை வழங்கியிருந்தான். ஸ்டேஷனை நெருங்கினோம், அப்போது வண்டி இன்னும் வரவில்லை என்று தெரிய வந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு வண்டியில் நாங்கள் பயணமானோம். ஹதரத் அக்தஸ் அலை இஸ்லாமுடைய பரக்கத்தாக இருந்தது. முகமது ஹுசைன் சாப் மர்ஹமி சாபின் மகன் ஹதரத் மாஸ்டர் நசீர் ஹுசைன் சாப் கூறுகிறார்கள், இந்த எளியவன் எப்போது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய அவையில் அமரும் வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களின் சொற்பொழிவை கேட்டாலும் இந்த எளியவனின் வழக்கமாவது என்னிடம் உள்ள குறிப்பேடு மற்றும் பென்சில் கொண்டு ஹுசூருடைய பேச்சில் நான் நடைமுறைப்படுத்த தகுந்த விஷயங்கள், வாழ்வின் அத்தியாவசியமான பயனுள்ள கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்வேன். ஹதரத் அல்லா தத்தா சாப் ஹெட்மாஸ்டர், இவர் மியா அப்துல் சத்தார் சாபுடைய மகன். இவர் கூறுகிறார், அநேகமாக 1901 அல்லது 1902 ஒரு நவாப் சாஹப் தனது பணியாளர்களுடன் ஹதரத் ஹலீஃபத்துல் மசி அவ்வல் அவர்களிடம் சிகிச்சைக்காக காதியான் வந்திருந்தார். ஒரு நாள் முதலாவது ஹலீஃபத்துல் மசி அவர்களுடன் நான் இருந்தேன். அப்போது நவாப் சாஹபுடைய உறவினர்களான ஒரு முஸ்லீமும் ஒரு சீக்கியரும் வந்திருந்தனர். அவர் கூறினார், நவாப் சாஹபுடைய பகுதியில் வைஸ்ராய் வர உள்ளார், நீங்கள் சில நாட்கள் எங்களுடன் வர வேண்டும். அதாவது முதலாவது ஹலீஃபா அவர்களை தம்முடன் வருமாறு கூறினார். ஹலீஃபா அவ்வல் கூறினார்கள், நான் எனது உயிருக்கு உரிமையாளன் அல்லன், எனக்கு ஒரு எஜமானர் உண்டு, அவரிடம் கேளுங்கள். இந்த வகையில் ஜுஹர் நேரத்தில் மஸ்ஜித் முபாரக்கில் இந்த பணியாளர்கள் நபியுல்லா ஹதரத் அக்தஸ் அலை இஸ்லாமுடைய சமூகத்தில் வந்து கேட்டனர். ஹுசூர் அலி இஸ்லாம் கூறினார்கள், மௌலிஸ்தாப் அவர்களை நாம் நெருப்பில் இட்டாலும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை, தண்ணீரில் மூழ்கடித்தாலும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக இங்கு ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஓர் உலகியல்வாதிக்காக இந்த அருளை அடைக்க முடியாது. நவாப் சாஹிப்புக்கு வாழ்வு வேண்டுமென்றால் இங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறட்டும். வைஸ்ராய் வருகிறார், எனவே அவரை அங்கு கூட்டிச் செல்கிறோம் என்பது முடியாது. இங்கு ஏழைகளுக்கு இவர்களால் பயன் கிடைக்கிறது, எனவே ஏழைகளுக்கே முதலிடம். ரிவாயத் செய்கிறார், ஹஜரத் ஹலீஃபா அவ்வல் ரஜிலானுடைய நடவடிக்கையாவது அது எவ்வாறு வெளிப்பட்டது என்று பார்ப்போம். நெருப்பில் போட்டாலும் நீரில் மூழ்கடித்தாலும் செல்வார்கள் என்பது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை அல்லவா? ஹலீஃபா அவ்வலுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருந்ததெனில், அதே நாளில் அசர் தொழுகைக்கு பிறகு ஹசரத் ஹலீஃபா அவ்வல் குரான் தர்ஸ் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்றால் என்னால் பேசவே முடியவில்லை. எனது எஜமானர் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் கவலையாக இருக்கிறது. இன்று எத்துணை மகிழ்ச்சிக்குரிய தருணம் என்றால் என்னை பற்றி அவர்கள் எவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார்கள். நான் நூர்தீனை நெருப்பில் இட்டாலும் மறுக்க மாட்டார், நீரில் மூழ்கடித்தாலும் மறுக்க மாட்டார் என்று கூறியுள்ளார்கள். ஹதரத் மாஸ்டர் வாதவே ஹான் சாப் அறிவிக்கிறார்கள், மாஸ்டர் அல்லா தத்தா சாப் ரிட்டையர்டு ஸ்கூல் மாஸ்டர், காதியான் தாருர் ரஹ்மத் மொஹல்லாவில் தங்கியுள்ளார். குஜரான்வாலாவில் கீலா திதார் சிங் ஸ்கூலில் உதவி ஆசிரியராக பணியில் இருக்கும்போது கூறினார்கள், ஒருமுறை நான் காதியான் போயிருந்தேன். மஸ்ஜித் முபாரக்கில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் தமது அன்பர்களுடன் அமர்ந்திருந்தார்கள். மௌலை நூருதீன் சாஹிபும் அங்கிருந்தார்கள். மௌலை நூருதீன் சாஹிபை சுட்டிக்காட்டி ஹஜரத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள், அதாவது ஹலிஃபா அவ்வலை சுட்டிக்காட்டி கூறினார்கள், இம்மனிதர் எனது உண்மையான பேரன்பர் ஆவார். பள்ளியை விட்டு வெளியில் கடைவீதிக்கு வந்ததும் மௌலி சாஹிப் கூறினார்கள், ஒரு மனிதருக்கு தனது பேரன்பிற்குரியவர் அவரை பார்த்து இவர் என் மீது பேரன்பு கொண்டவர் என்று கூறுவதை விட வேறு என்ன வேண்டும்? ஹதரத் மாஸ்டர் மௌலா பக்ஷ் சாஹிப், இவர் உமர் பக்ஷ் சாஹிபுடைய மகன். இவர் கூறுகிறார், நான் ஒருமுறை காதியான் வந்திருந்தேன். விடுப்பு இன்னும் ஓரிரு நாட்கள் எஞ்சியிருந்தன. நான் ஹுசூரிடமிருந்து விடைபெற்று காக்ரோபோ முஹல்லாவுக்கு வெளியில் வந்து பட்டாலாவுக்கு செல்லும் சாலைக்கு வந்துவிட்டேன். மேற்கொண்டு செல்ல மனமில்லை. அங்கேயே வயலில் அமர்ந்து விட்டேன். அங்கிருந்து தாரை தாரையாக அழுதேன். திரும்பி வந்துவிட்டேன். மேலே செல்ல முடியவில்லை. நிம்மதியற்ற நிலை. அங்கேயே அமர்ந்திருந்து விட்டு திரும்பி வந்துவிட்டார். பருவகால விடுமுறை முடிந்து பிறகு சென்றார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்களின் அன்பின் தாக்கம். ஹதரத் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் சாப் கூறுகிறார், நான் எனது தந்தையாருடன் 1899 காதியான் சென்றேன். பட்டாலாவிலிருந்து குதிரை வண்டியில் ஏறி காதியான் அடைந்தேன். வண்டி காதியான் விருந்தினர் இல்லத்தை அடைந்ததும் தந்தையார் குதித்து ஓடி சென்றார். வண்டிக்காரர் சாமான்களை எடுத்து வைத்துவிட்டு வியப்புடன் நின்றார். தந்தையார் வழக்கத்திற்கு மாற்றமாக வண்டியிலிருந்து குதித்து ஏன் ஓடினார்? சிறிது நேரத்தில் ஹாமிஸ் அகமது அலி சாப் வெளியில் வந்தார்கள். அவர் என்னிடம், இந்த சாமான்களை மியா ஹபீபுர் ரஹ்மானுடையதா? அவர் என்னிடம், இந்த சாமான்கள் மியான் ஹபீபுர் ரஹ்மானுடையதா என்று கேட்டார். நான் ஆம் என்றதும் சாமான்களை உள்ளே விருந்தினர் இல்லத்திற்குள் தூக்கி சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு தந்தையார் வந்தார். மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தந்தையார் என்னை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். வாசலுக்கு அருகில் சென்றதும் ஹுசூர் தானே கதவை திறந்தார்கள். நாங்கள் அறைக்குள் சென்றோம். அது பைத்துல் ஃபிக்ருடன் இருந்த அறையாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் முன் உள்ள மேஜையில் நிறைய நூல்கள் இருந்தன. அன்னார் அமர்ந்ததும் நாங்கள் ஒரு கட்டிலில் அமர்ந்தோம். அது அருகில் இருந்தது. எனது தந்தை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன்பின் எனது தந்தையார், நான் முஹிபுர் ரஹ்மானை பையத்திற்காக அழைத்து வந்துள்ளேன். இவர் பையத் செய்தவர் தானே? நீங்கள் பையத் செய்துள்ளீர்கள். இவர் பிறப்பிலேயே அகமதியாக பிறந்துள்ளார். தந்தையார் சேர்ந்தால் பிள்ளைகளும் அதில் அடங்குவர். எனவே பையத் முதலிலேயே நடந்துவிட்டது என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள். தந்தையார் கூறினார்கள், இவர் பையத் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் துவாவின் பரக்கத்து அவனுக்கு கிடைக்கும். சரி, இன்று மாலை பையத் வாங்குவோம் என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள். பிறகு அதே நாள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு எளியவன் இன்னும் சில நண்பருடன் சேர்ந்து பையத் செய்தேன். பையத் செய்த பிறகு எனக்கு புதிய ஓர் உணர்வு ஏற்பட்டது. காதியான் வந்தடைந்ததும் எனது தந்தை குதிரை வண்டியிலிருந்து இறங்கி ஓடியதும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காகத்தான் என்று புரிந்தது. அந்த பேரன்புதான் அவரின் நிம்மதியை குலைத்தது. இறங்கியதுமே ஹுசூரின் முன் போய்விட்டார்கள். காதியான் சேர்ந்ததும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுடைய சமூகத்தில் சென்று விடுவது எனது தந்தையாரின் வழக்கமாக இருந்தது. தினமும் காலை வேளையில் தனியாகவும் சந்திப்பார்கள். ஹதரத் ஹாஜி முகமது மூசா சாப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை எனது மகன் அப்துல் மஜீத், அப்போது அவனுக்கு 4 வயது இருக்கும், ஹதரத் சாஹிபை நான் கட்டி தழுவ வேண்டும் என்று அடம்பிடித்தார். மக்ரிபிலிருந்து சுபு வரை இதை கூறிக்கொண்டிருந்தார். இரவு முழுவதும் மிகவும் தொல்லை கொடுத்தான். காலையில் எழுந்ததும் முதல் வண்டியில் பட்டாலா வந்தோம். அங்கிருந்து வண்டியில் காதியான் வந்தோம். போனதும் ஹுசூருக்கு தூது அனுப்பினோம், அப்துல் மஜீத் உங்களை கன்னத்தோடு கன்னம் வைத்து தழுவ விரும்புகிறான் என்று தூது அனுப்பினோம். சிறு பையன்தான், 4 வயது. அப்போது ஹுசூர் வழியில் வந்தார்கள். அப்துல் மஜீத் அன்னாரின் காலை கட்டி தழுவினான். இவ்வாறு ஹுசூரை சந்தித்தான். 4 வயது பையன் கூறினான், இப்போது திருப்தி கிடைத்துவிட்டது. ஹஜரத் மியா அப்துல் கஃபார் சாஹிப் ஜீரா அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஹஜரத் சாஹிப் படிக்கட்டில் இறங்கி வந்தார்கள். அகமதியா சவுக்கில் வந்து நின்றார்கள். எனக்கு நினைவில் உள்ளது, ஹுசூர் அவர்கள் கைத்தடியை தமது இடுப்பில் வைத்தவாறு கீழ் ஊன்றி அதில் சாய்ந்து நின்றார்கள். நான் ஹஜரத் கலிஃபதுல் மசி அவ்வளுடைய மருத்துவமனைக்கு அருகில் வந்து நின்றேன். ஹுசூரை பார்த்துவிட்டு எனது தந்தையிடம் கூறினேன், பாபா ஹஜரத் சாஹிப் வந்துவிட்டார்கள். தந்தையார் கூறினார், சத்தம் போடாதே, உன் சத்தம் கேட்டு மக்கள் அருகில் ஓடி சென்று சுற்றி விடுவார்கள். ஹுசூர் வார்த்தைகளை கேட்கும் இன்பம் கிடைக்காமல் போய்விடும். இதுவும் அன்பின் பேச்சுதான். நமக்கும் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுக்கும் இடையில் எவரும் வந்துவிடக் கூடாது. அவர்கள் பேச்சை கேட்க முடியாத அளவுக்கு மக்கள் அவர்களை சூழ்ந்து விடக்கூடாது. நாம் அவர்களை நெருங்க முடியாமல் போய்விடக் கூடாது. இவ்வாறு நாங்கள் எழுந்தோம், ஹுசூரிடம் முசாஃபா செய்தோம். ஹஜரத் சாஹிப் எனது தந்தையாரிடம் கூறினார்கள், மியா குலாம் சாப் அம்ரித்சர் செய்திகள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள். தந்தையார் கூறினார்கள், ஹுசூர் மக்கள் இடையில் வந்து பேசத் தொடங்குவர். நான் ஒரு ஏழை, என்னுடைய பேச்சு தடைபட்டுவிடும். ஹுசூர் கூறினார்கள், இன்று நீர்தான் பேச வேண்டும், வேறு யாருடைய பேச்சும் இருக்காது. முஹல்லா தாருல் அன்வர் பக்கம் ஹுசூர் நடக்க சென்றார்கள். அங்கு ஹஜரத் சாஹிபுடைய வீடு இருந்தது. அங்கு சென்றார்கள். ஹஜா கமாலுதீன் சாஹிபுடைய மாமனார் ஹலீஃபா ரஜிபுதீன் சாஹிப் காஷ்மீரி மொழியில் கூறினார், அமைதியாக இருங்கள், நாங்கள் பேச வேண்டியுள்ளது. ஹுசூர் கூறினார்கள், இன்று நாம் மியா குலாம் ரசூலுடன் பேசுவோம், அவர் நம்முடன் பேசுவார். மியா குலாம் ரசூலுடைய பேச்சு தவிர வேறு யாரும் பேசக்கூடாது என்று கூறி அவரை அமைதியாக இருக்க செய்தார்கள். முல்லாக்களை பற்றி பேச்சு நடந்தது. எனக்கு நினைவுள்ளது, தந்தையார் ஹுசூரிடம் அம்ரித்சரில் உள்ள ஒரு முல்லாவை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அந்த முல்லா என்னிடம், மிர்சா சாஹிப்பை விட்டுவிடு, நான் உங்களுக்கு நிறைய பணம் தருகிறோம். நான் அதற்கு பதில் கூறினேன், ஒரு பெரும் வணிகர் ஒரு பெண்ணை வைத்துள்ளார். உலக ஆசையில் அவர் அந்த பெண்ணை விட முடியாத போது நான் இறைவனின் நபியை எப்படி விட முடியும்? அதாவது உலகியல்வாதி தனது உலக காதலுக்காக உலகையும் அழித்து ஆகிரத்தையும் அழித்துக் கொள்கிறார், பெயரும் கெட்டு போகிறது. நான் இறைவனது அன்பிற்காக இறைவனது நபியுடன் கொண்ட அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளேன், அதனை எப்படி விட முடியும்? இதன் மூலம்தான் என்னுடைய இம்மை மற்றும் மறுமை ஆகியவை சீர்வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஹதரத் ஷேக் ஜைனுல் ஆபிதீன் சாஹிப் அறிவிக்கிறார், எனது சகோதரர் மஹர் அலி சாப் 8வது வகுப்பு படித்து வந்தார். நோயுற்று 6 மாதம் வரை வயிற்றுப்போக்கு இருந்தது. சிகிச்சை பெற்று வந்தோம், குணமாகவில்லை. நாங்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தோம். காதியான் கொண்டு வந்தோம். நான் ஒரு அன்பிற்குரிய ஒரு சிறுவனுக்கு ஜனாசா தொட வைப்பேன் என்று ஹதரத் சாஹிபுக்கு இல்ஹாம் வந்திருந்தது. ஹுசூர் தமது ஒரு பையனை குறித்து இருக்கலாம் என்று கருதினார்கள். மஹர் அலியை இங்கு கொண்டு வந்ததும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் 1 மாதம் 1.5 மாதம் சிகிச்சை அளித்தார்கள். சிறிது சுகம் கிடைத்தது. அந்த சிறுவன் உயிர் பிழைக்க முடியாது என்று ஹுசூருக்கு இல்ஹாம் வந்தது. உடனே ஹஜரத் ஹாபிஸ் அஹமத் அலி சாஹிபிடம் கூறினார்கள், இந்த சிறுவனை வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள், இவன் பிழைக்க மாட்டான். இங்கு வந்து இறந்து விட்டால் உறவினர்கள் இங்கு வரவேண்டிய சிரமம் ஏற்படும். உடனே நாங்கள் தொட்டில் தயார் செய்து பஜார் வரை எடுத்து சென்றோம். ஆனால் அவன், நான் ஒருபோதும் திரும்பி செல்ல மாட்டேன் என்று சிறு வயதிற்குரிய இயல்பால் கூறினான். 12-13 வயது சிறுவன் கூறினான், மரணிப்பதாயின் இங்கேயே மரணிப்பேன், நான் மிர்சா சாஹிபின் சமூகத்தில் தான் இருப்பேன், என்னை திருப்பி இங்கே கொண்டு வராவிட்டால் நான் கீழே குதித்து விடுவேன் என்றார். நாங்கள் திருப்பி கொண்டு வந்தோம். ஹதரத் சாஹிப்புக்கு தகவல் தெரிவித்தோம். அன்னார் கூறினார்கள், சரி விடுங்கள், அவன் இங்கேயே மரணிப்பான். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும், ஓடியாடி திரியும் நிலையில் மரணித்து விடுவான். இவன் நோயுற்று படுக்கையில் மரணிப்பான் என்று நினைக்க வேண்டாம். அவன் மரணிக்கவிருந்த நாளில் பசாருக்கு சென்றான், பால் குடித்தான், மாலையில் வீட்டுக்கு வந்தான். தாயாரிடம் கூறினான், அம்மா, இப்போது விளக்கு அணையப் போகிறது, மாலையாகிவிட்டது, எனவே விளக்கை ஏற்றச் சொல்கிறான் என்று தாயார் நினைத்தாள். மகன் கூறியதற்கு அந்த பொருள் இல்லை, இதுதான் பொருள். அவனுக்கு அது தெரிந்திருந்தது. அதாவது தாயார் அவனை நின்ற நிலையில் தன் மீது சாய்த்து கொண்டார். ஆனால் அதே நிலையில் அவன் உயிர் பிரிந்தது. ஹதரத் சாப் ஜனாசா தொழுவித்தார்கள், அங்கேயே அடக்கப்பட்டான். ஹதரத் சாப் எவ்வளவு நீண்ட நேரம் தொழுவித்தார்கள் என்றால் நாங்கள் சோர்ந்து போனோம். மக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். மியா அப்துல் ரசாக் சாப் அறிவிக்கிறார்கள், நான் மிகவும் ஆர்வத்துடன் வழக்கை கேட்பதற்காக ஒரு நாள் முன்பாக ஜெஹலம் சேர்ந்தேன். இது ஜெஹலமில் நடந்த வழக்கு. வண்டி வர 2 மணி நேரத்திற்கு முன்பு ஸ்டேஷன் வந்தடைந்தேன். நான் ஸ்டேஷனில் பார்க்கிறேன், 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிறார். மக்கள் சுவரில் ஏற முயற்சி செய்கிறார்கள், ஆனால் போலீஸ் அவர்களை உள்ளே விடவில்லை. வண்டி வரும் முன் மக்கள் நெருக்கடி மிகவும் கூடி போலீசால் சமாளிக்க முடியாத நிலை. சுவரேறிய மக்கள் உள்ளே குதித்து விட்டனர். ஹதரத் சாப் வண்டியில் இருந்து இறங்கியதும் வெளியில் வர போலீசனுடைய உதவியுடன் ஒரு பாதை அகமதி நண்பர்கள் அமைத்தனர். அதில் முதல் ஆளாக ஹதரத் மௌலா பக்ஷ் சாஹிப் என்ற சியால்கோட்டின் பிரபல அகமதி கடந்து சென்றார். அவர் அந்த வண்டி வரை, குதிரை வண்டி வரை வந்து சென்றார். ஹதரத் சாப் அவர்களும் வந்தார்கள். உடன் அப்துல் லத்தீப் சாப் ஷஹீத் என்ற காபூல்காரர் அவர்களும், முகமது அஹசன் சாப் ஆகியோரும் அனைவரும் மூடிய வண்டியில் அமர்ந்தனர். மக்கள் கூட்டத்தில் வண்டியை நகர்த்துவது சிரமமாகிவிட்டது. அப்போது குலாம் ஹைதர் தாசில்தார் என்பவர் மிகவும் அன்புடன் ஏற்பாடுகளை செய்தார். ஒருபுறம் போலீஸ்களை ஒழுங்குபடுத்துமாறு விரைவுபடுத்தினார், மறுபுறம் மக்களை கட்டில் வைப்பதற்கு முயன்றார். கையில் ஒரு தடியை வைத்துக் கொண்டு கம்பீரமாக சுற்றினார். ஹுசூர் தங்குமிடம் வரை நலமாக சென்று சேர வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருந்தோம். அப்போது மௌலவி முல்ஹானுதீன் சாப் ஜெஹலமி என்பவர் வண்டிக்கு முன் ஓடினார். இடையிடையே அவர் ஆர்வத்தின் உணர்ச்சியால், இந்த எளியவன் வீட்டிற்கு முதலாளி வந்துள்ளார் என்று கூறுகிறார். எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இவ்வாறு ஹுசூர் தங்குமிடம் வந்து சேர்ந்தார்கள். ஹதரத் மியாம் வசீம் முகமது ஹான் சாப் அறிவிக்கிறார், நான் வந்த நாளில் என்னுடன் இன்னொருவரும் வந்தார். இங்கு வந்து நோயுற்றார். நான் அப்போது நோயுற்றிருந்தேன், ஆனால் நலம் பெற்று விட்டேன். சில நாட்களுக்கு முன்பு எனது நிலை சில கவலங்கள் கூட ஜீரணமாகாமல் இருந்தது. இங்கு வந்து ஓரிரவில் 2 ரொட்டி சாப்பிட்டேன். திரும்பி அம்ரித்சர் சென்றேன், பழைய நிலை வந்துவிட்டது. முதல் முறை நான் ஹதரத் சாஹிபை சந்தித்தேன். மஸ்ஜித் முபாரக்குடன் அருகில் இருந்த ஒசு அறையில் ஒது செய்து கொண்டிருந்தேன். பிறகு ஹதரத் தக்தஸ் அலை இஸ்லாம் உள்ளே வந்தார்கள். ஹுசூர் அலி இஸ்லாமுடைய முகத்தை பார்த்தேன், அறிவு திகப்படைந்தது. இறைவனின் உண்மையான அடியாரை பார்த்து தன்னிலை மறந்தேன். ஜும்மா நாளில் ஹதரத் சாஹிபின் அருகில் நின்று தொழும் வாய்ப்பு பெற்றேன். அப்போது ஹதரத் சாஹிபை கண்டு மிகவும் அழுதேன். அதாவது ஹதரத் சாஹிபை லேசாக பார்த்ததும் அதன் விளைவாக கடும் அழுகை வந்தது. தொழுகையிலும் அழுகை வந்தது, அதற்கு முன்பும் அழுகை வந்தது. சூஃபியாக்களின் மஸ்ஹபில் இதனை ஒரு குளியல் என்று அழைக்கப்படுகிறது. அசர் நேரத்தில் மீண்டும் சந்தித்தேன். ஹுசூர் கூறினார்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நான் கூறினேன், ஹுசூர், நான் இப்போது நன்றாகிவிட்டேன். நான் முதன்முறை காதியான் வரும்போது லங்கர்ஹானா எதுவும் இருந்ததில்லை. ஹதரத் சாஹிபுடைய வீட்டில் இருந்து ரொட்டியும் ஊறுகாயும் வந்தது உண்டேன். அந்த காலத்தில் இந்த அறையில் அச்சகம் இருந்தது. இப்போது அதில் மோட்டார் உள்ளது. அதில் விருந்தினர் தங்கியிருந்தனர், நானும் அங்கு தங்கியிருந்தேன். ஹதரத் டாக்டர் குலாம் ஹவுஸ் சாப் அறிவிக்கிறார்கள், மீர் மஹதி ஹசன் சாப் கூறினார்கள், ஒரு முறை ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் என்னை ஐஸ் கட்டிகள் வாங்குவதற்காக அம்ரித்சர் அனுப்பினார்கள். நான் ரயிலில் ஏறி அமர்ந்தேன். வழியில் வண்டியிலிருந்து தலையை வெளி நீட்டிய போது எனது பட்டு துணியால் செய்யப்பட்ட தொப்பி காற்றில் பறந்துவிட்டது. அம்ரித்சரில் இருந்து ஐஸ் கட்டி வாங்கி திரும்பும் போது மீர் நாசர் நவாப் சாஹிப் கூறினார்கள், உம்மை யாராவது அடித்து விட்டார்களா? நான் இல்லை என்றேன். பிறகு திறந்த தலையுடன் இருக்கிறீரே ஏன் என்று கேட்டார். நான் சொன்னேன், ரயிலில் வரும்போது தொப்பி பறந்துவிட்டது. அவர் ஹதரத் சாஹிப்பிடம் இதனை கூறிவிட்டார். ஹதரத் சாஹிப் கூறினார்கள், ஆம், நாம் அவருக்கு தொப்பி கொடுப்போம். நான் கேட்கவில்லை. அவர் ஓரிரு அணாக்களுக்கு தொப்பி வாங்கினார்கள். இரண்டு அணாவில் தொப்பி கிடைத்தது. அதனை தலையில் வைத்தார். 6 மாதம் கழித்து ஹதரத் சாப் அவர்கள் எனக்கு ஒரு தொப்பியும் அல்பாக்கா கோட்டும் காலணியும் வழங்கினார்கள். அல்பாக்கா என்பது அமெரிக்காவில் வாழும் ஒரு விலங்காகும். அதன் ரோமத்திலிருந்து தயாரிக்கப்படுவதாகும். நல்ல சூடு இருக்கும். அடுத்து ஷூவும் கொடுத்தார்கள். கோட்டை நான் அணிந்தேன். பிறகு அது சீக்கிரமே கிழிந்து விட்டது. தொப்பியை தலையில் வைத்துக் கொண்டேன். ஷூவை எனது தந்தையாரிடம் கொடுத்து விட்டேன். திருப்பி செல்லும் வழியில் ஒரு டெப்டி ரேஞ்சர் என்னிடம் கூறினார், மீர் சாப், உமது தலையில் உள்ள தொப்பி அழுக்காகிவிட்டது. நான் அம்ரித்சரில் ஒரு புது தொப்பி வாங்கி தருகிறேன். நான் கூறினேன், இதுபோன்ற தொப்பி எங்கும் கிடைக்க முடியாது. பூமியிலும் கிடைக்காது, வானத்திலும் கிடைக்காது. அவர் ஏன் அப்படி என்று கேட்டார். இது தூய மசீஹின் தலையில் இருவரிடம் இருந்தது என்றேன். நல்லது என்றார். நல்ல இயல்பு கொண்டவர். பிறகு அவரும் ஹுசூருடைய முரிதாகிவிட்டார். ஹதரத் மௌலவி அர்சலுஹுதீன் சாப் கூறுகிறார், எத்தனை தடவை நான் ஹதரத் சாஹிப்பை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றாலும் சுமார் 50, 60, 70 தடவைகள் இருக்கும். வந்த உடனேயே எனது தலைப்பாகையை கழற்றி வைத்துவிட்டு ஹதரத் சாஹிபுடைய இரு கைகளையும் எனது தலையில் வைப்பேன். நானாக விடாதவரை ஹுசூர் தனது கையை இழுக்க முயன்றதில்லை. இதன் விளைவாக எனக்கு இப்போது 81 வயதாகிவிட்டது. நான் ஒரு நாளும் நோயிற்றதில்லை. இருப்பினும் காதியானில் இருக்கும்போது சின்ன சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அதர் ஷேக் முகமது இஸ்மாயில் சாப் ஷேக் முசித்தா சாஹிபுடைய மகன் கூறுகிறார்கள், ஹதரத் தக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் மஸ்ஜித் முபாரக்கில் இருந்து தொழுகையை முடித்துவிட்டு வரும்போது எங்களது மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அல்லாஹ்வின் மாரிஃபத்தினை விளங்கி இறை நேசத்தின் பானத்தை நாம் அருந்துவோம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். அதனால் எங்கள் உள்ளத்தில் கரைகள் அகலும். நாங்கள் எங்கள் அன்புக்குரியவரின் அந்த அருளுக்குரிய முகத்தை ஆர்வமுடன் பார்த்து வந்தோம். அருளுக்குரிய உதட்டிலிருந்து அவர்கள் கூறுபவற்றை நன்றாக கேட்போம். அவர்கள் வார்த்தைகளை கேட்பதில் நாங்கள் ஒருபோதும் களைப்படைந்ததில்லை. ஹதரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் தமது நண்பர்களிடம் பேச்சுகளை கேட்பதற்கு சோர்ந்ததும் இல்லை, தடுத்ததும் இல்லை. கோபத்துடன் அவர்கள் பேசியதை பார்த்ததில்லை. பதுருத்தீன் அகமது சாப் பிரசிடென்ட் ஜமாத் அஹமதியா கராச்சி, ஹதரத் சாஹிப்சாதா அப்துல் அதீஸ் சாஹிபுடைய சீடராகிய சையது ஹக்கீம் முகமதுடைய சகோதரி ஹதரத் சிராஜ் பிபி சாஹிபா அறிவிக்கிறார்கள், சின்னஞ்சிறுமிகளுக்கும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் மீது அன்பு இருந்தது. அது பற்றி விளக்கப்படுகிறது. ஒரு முறை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் ஒரு தோட்டத்தின் அருகில் தனியாக நடக்க சென்றார்கள். மாமரத்தின் கீழ் தெற்கு வடக்காக அது அமைந்திருந்தது. இப்போது கைவிடப்பட்ட ஒரு கிணற்றுக்கு அருகில் அது இருந்தது. ஒரு வாசல் வழியாக மிர்சா சுல்தான் அகமது சாவுடைய தோட்டத்தில் உள்ள கதவை திறந்து சென்றார்கள். நான் பின்னால் சென்றேன். ஹுசூருடைய காலடிப்பட்ட அதே இடத்தில் காலை வைத்து நடந்தேன். அன்பின் காரணமாக செய்தேன். அவ்வாறு செய்வதால் பரக்கத்து கிடைக்கும் என்று அறிந்திருந்தேன். கூறுகிறார், எனது அசைவு கேட்டு ஹுசூர் திரும்பி பார்த்தார்கள். பிறகு மீண்டும் நடந்தார்கள். ஹதரத் மியா முகமது ஜுஹருதீன் சாப் அறிவிக்கிறார்கள், நாங்கள் காதியான் ஷெரீஃபுக்கு ஜல்சாவுக்கு போய்விட்டு மறுநாளே ஊருக்கு திரும்பிவிட்டோம். அதற்கு சுமார் 3-4 மாதங்களுக்கு பிறகு ஹுசூர் லாகூரில் வஃத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி திடீரென கிடைத்தது. எனது உறவினர் காசி ஜெயனுல்லாபுதீன் சாப் இந்த செய்தியை கேட்டு பைத்தியம் ஒன்று ஆகிவிட்டார். சிறிதும் யோசிக்கவில்லை. சர்ஹந்த் ஸ்டேஷனுக்கு சென்றோம். அங்கு பாபு நூர் அகமது சாஹிபிடம் காசி சாஹிப் கூறினார், லாகூருக்கு தந்தி கொடுத்து ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனது உண்மைதானா என்று விசாரியுங்கள் என்றார்கள். எங்களது நிலையை பார்த்து அகமது அல்லாதவர்கள் எள்ளி நகையாடியவாறு எங்கள் பின்னால் வந்தனர். அவர்கள் உள்ளத்தில் பட்ட வார்த்தையெல்லாம் கூறினர், நாங்கள் துக்கத்தால் பைத்தியக்காரர்கள் போன்று ஆகிவிட்டோம். அகமதி அல்லாதோர் நீண்ட தூரம் வரை கேலி கிண்டல் செய்தவாறு பின்னால் வந்தனர். இறுதியில் சோர்ந்து திரும்பினர். இது அகமதியா ஜமாத்துக்கு மிகவும் வேதனையளிக்கக்கூடிய சம்பவமாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹலீஃபாவாக ஹதரத் ஹலீஃபத்துல் மசீஹ் அவ்வல் மௌலானா நூருத்தீன் சாப் ரஸியல்லாஹு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவரவர்கள் தத்தமது பையத்து கடிதத்தை அனுப்பினோம். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நாங்கள் முதல் ஜல்சாவுக்கு சென்றபோது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்த இடம் காலியாக இருப்பதை பார்த்து எமது உள்ளம் எங்கள் கட்டுப்பாட்டை இழந்தது. எப்போதும் எமது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. மதரசா அஹமதியா வளாகத்தில் ஜல்சா நடந்தது. இக்கால ஜல்சாக்களை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண ஜல்சாவாகவே இருந்தது. அதில் ஹாஜா கமாலுதீன் சாப், மிர்சா யாக்கூப் அலி சாப், மௌலவி சதுருத்தீன் சாப், மௌலவி முகமது அலி சாப் முன்னணியில் தென்பட்டனர். எல்லாரின் பார்வையும் இவர்கள் மீதப்பட்டது. இவர்களை தவிர வேறு தகுதியானவர் எவரும் தென்படவில்லை. இவர்களே ஏற்பாட்டாளர்களாக இருந்தனர். திருக்குரான் திலாவத்துடன் கூட்டம் தொடங்கியது. பிறகு ஒரு நசம் பிராதனம் முன்ஷி ஷராஜுதீன் சாப் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமை குறித்து பாடினார்கள். பிறகு ஒரு நசம் வேறொருவர் படித்தார். அதற்கு பிறகு மிர்சா மஹமூத் அகமது சாப் சொற்பொழிவாற்றினார்கள். அதாவது இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ். இது ஹலீஃபா அவ்வலுடைய காலத்தின் நிகழ்வாகும். இந்த ஜல்சா ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு நடந்த முதல் ஜல்சாவாகும். இந்த ஜல்சாவில் ஹலீஃபத்துல் மசீஹ் சானி கூறினார்கள், ஃபிரௌனுடைய கொடுமைகளால் பனி இஸ்ராயலின் கண்ணீர் வெளிப்பட்டது. பிறகு அது ஒரு ஆறாக மாறி ஃபிரௌனை மூழ்கடித்தது. உருக்கத்தின் நிலையில், கஷ்டத்தின் நிலையில் கண்ணீர் பெருகும்போது அது பெரும் விளைவை ஏற்படுத்துகிறது. இதனை பாகிஸ்தான் ஜமாத் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். இன்று அதே கண்ணீரை வெளிப்படுத்த வேண்டிய தருணமாகும். பனி இஸ்ராயலின் கண்ணீர் ஒரு ஆறாக மாறி ஃபிரௌனை மூழ்கடித்தது. மேன்மைக்குரிய ஹுசூர் எவ்வளவு சிறப்பாக சொற்பொழிவாற்றினார்கள் என்றால் கேட்டவர்கள் நெகிழ்ந்தனர். கூட்டம் முடிந்ததும் ஹலீஃபத்துல் மசீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அவர்கள் தமது சொற்பொழிவை தொடங்கும் முன் கூறினார்கள், மிர்சா மஹமூத் சாப் ஆற்றிய சொற்பொழிவின் கருத்து ஒருபோதும் எனது சிந்தனையில் கூட வரவில்லை. பிறகு கூறினார்கள், நண்பர்கள், இந்த இரண்டாவது வல்லமை தொடர்ந்து நிலைப்பதற்கு துவா செய்யுங்கள். இந்த வகையில் அங்கேயே துவா செய்யப்பட்டது. மேலும் கூறினார்கள், மியான் சாப்புக்காகவும் துவா செய்யுங்கள். அவரை தீய பார்வைகளின் தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹஜரத் ஷேக் முகமது இஸ்மாயில் சாப் கூறுகிறார்கள், நான் மஸ்ஜித் முபாரக் சென்று தொழும்போது தொழுகையில் இன்பமும் இறை எச்சமும் உருவாகிறது. இறை நேசத்தால் நிறைகிறது. உள்ளம் இறை எச்சத்தால் நிறைகிறது. ஆனால் எனது நண்பர்களின் கண்கள் இந்த இருவழியை காண்பதை விட்டும் விலகி உள்ளன. இது எம்மை நிம்மதியற்றவர்களாக்குகிறது. இப்போது நினைவுக்கு வரும்போது உள்ளம் நிறைகிறது. அல்லாஹ் அல்லாஹ், இந்த இறை ஒளியை கண்டு உள்ளத்தில் கஷ்டங்கள் யாவும் விலகின. ஹஜரத் தக்தஸுடைய தூய ஒளிமிக்க முகத்தை பார்த்துவிட்ட பிறகு எந்த கவலையும் இருப்பதில்லை, எந்த முறையீடும் இருப்பதில்லை. நாம் ஜன்னத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. அவர்களை பார்த்து எமது கண்கள் அகலவில்லை. எத்தகைய தூய ஒளிமிக்கவர் அந்த இளைஞர்கள். ஒரு நேர தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக ஆயத்தப்படுபவர்களாக இருந்தனர். காரணம், அன்னாரின் அருகில் தமக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இளைஞர்களாகிய எங்களிடம் அதற்காக போட்டி இருந்தது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அருகிலேயே எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடன் சேர்ந்து தொழ வேண்டும் என்பதற்காக. பிறகு மேலும் எழுதுகிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ், எத்தகைய அருளுக்குரிய தூய இருப்பு. அவரது அன்பு எங்களை படைப்புகளை விட்டு தேவையற்றவர்களாகிவிட்டது. பிறவற்றின் அன்பிலிருந்து எங்களை விடுதலை செய்யத்தக்க பொறுமையை வழங்கிவிட்டது. எமக்கு எஜமானனின் சன்னிதானத்தை காட்டியது. அல்லாஹ் நமக்கும் பையத்தின் ஹக்கை நிறைவேற்றும் வாய்ப்பளித்து அவர்களுடன் ஆற்றல் வாய்ந்த உறவை மிக மிக உறுதியாக்கி கொண்டு செல்ல வாய்ப்பு தருவானாக. இந்த உறவினால் நாம் ஹதரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வின் முகப்பத்தை பெறுவோமாக. இப்போது ஜும்மா தொழுகைக்கு பிறகு இரு ஜனாசா காயப் தொழுகைகளையும் தொழுவிப்பேன். இரண்டுமே காதியானில் உள்ள சான்றோர்களான இரு பெண்மணிகளுடையது. முதலாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய ரஷீதா பேகம் சாஹிபா மிஸ்திரி முகமது தீன் சாப் தர்வேஷ் உடைய மனைவி மர்ஹூம் காதியானை சார்ந்தவர். மே 4 தேதி அவர்கள் ஒஃபாத்தானார்கள். வயது 85. என்னால் இல்லாஹ் வைனாலி ராஜூன். இவர் மியாம் பதஹதீன் சாப் ரதியல்லா தலான்ஹூ என்ற மசீ மவுத் அலி இஸ்லாமுடைய சஹாபியின் மகளாவார். ஹதரத் மசீ மவுத் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தில் உள்ள ஹதரத் அம்மா ஆயிஷா என்ற பெண் பிரபலமானவர். ஹதரத் அம்மாஜான் அவர்கள் அப்பெண்ணை மகளாக வளர்த்து வந்தார்கள். அவருடைய சகோதரர் மகளாவார். காதியானில் ஹதரத் மிஸ்ஸா வசீம் சாபுடைய அவர்களுடன் மிக சிறப்பான தொடர்பு இருந்தது. அவருடைய குடும்பத்துடன் இவரும் தனது கணவருடன் சேர்ந்து தர்வேசான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மிக சிரமத்துடன் வாழ்ந்தார்கள், ஆனால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். மர்ஹூமா 1944 வசியத்து செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். 6 லஜ்னா இமாயில்லா பாரத்துடைய சதராக தொண்டு செய்தார்கள். மர்ஹூமாவிற்கு 4 மகன்கள். பெரிய மகன் ஹமீதுதீன் ஷம்ஸ் மர்ஹூம் முபலிக் சில்சிலாவாக இருந்தார்கள். 47 வயதில் இவரது வாழ்நாளிலேயே மரணித்து விட்டார்கள். இவரது 2 மகன் வாழ்வை அர்ப்பணித்தவர் அமீருதீன் சாஹிப். 3 மகன் ரஷீதுதீன் சாஹிப் சதுர் உமூமியாக பணியாற்றுகிறார். இதுபோன்று நசூருதீன் சாஹிப் அங்கேயே பணியாற்றுகிறார். இவரது மருமகன் சையத் அப்துல் லக்கீப் சாப் பாகல்பூர் சோனினுடைய அமீர் ஆவர். அப்துல் ரஃபி சாப் உமரேயாமாவாக காதியானில் பணியாற்றி வருகிறார். மர்ஹூமா நோன்பு தொழுகை தஹஜ்ஜுத்களை பேணக்கூடியவர். தினமும் திருக்குர்ஆன் ஓதுபவர். காதியானில் ஹாலா ரஷீதா என்ற பெயரில் பிரபலமானவர். மிஸ்ஸா வசீம் சாபுடைய மனைவியுடன் எல்லா இடத்திற்கும் மகிழ்ச்சியுடன் சென்று மக்களை சந்திப்பார். மியா வசீம் சாபுடைய இளைய மகள் எனக்கு எழுதியுள்ளார்கள். இவர் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். கணவர் ஓய்வு பெற்று அஞ்சுமலிருந்து பிராவிடன்ட் ஃபண்டுடைய ஒரு பெரிய தொகை கிடைத்தபோது மனைவிக்கு இதுவரை நாம் ஒன்றும் செய்து தரவில்லை என்று நினைத்தார். அதனால் நகைகள் செய்து தந்தார், தங்க நகை. சில வாரத்திற்கு பிறகு ஹலிவுத் மசி ராபியுடைய புதிய தலைமையகங்களுக்கான ஒரு நிதி திட்டத்தை எடுத்து வைத்த போது தமது நகையை கலட்டி தந்துவிட்டார், கொண்டு வந்து தந்துவிட்டார். மிஸ்ஸா வசீம் அஹமத் சாபுடைய இளைய மகள் கூறுகிறார்கள், இவர் கூறினார், நான் வாழ்நாள் முழுவதும் எதுவும் நகை அணிந்ததில்லை, தங்க நகை அணியாவிட்டால் என்ன, இதை வைத்துக் கொள்ளுங்கள். சந்தாவுக்காக வரும் பொருள்கள் இவரது கணவரின் பொறுப்பில் இருந்தன. அவர் இந்த நகையை பார்த்து இவை எனது மனைவியிடமிருந்து வந்துள்ளன என்றறிந்து அவரிடம் சிறிது பணம் இருந்தது, அதை கொடுத்துவிட்டு நிர்வாகத்திடமிருந்து நகையை பெற்று மீண்டும் மனைவியிடம் தந்தார். சில வாரங்கள் கழித்து ஹலிவத் மசி ராபி அவர்கள் மீண்டும் ஒரு நிதி திட்டத்தை வைத்தபோது மீண்டும் அதே நகையை கொண்டு வந்து தந்தார். இப்போது கணவரிடம் வழி இல்லாததால் இப்போது அதனை திருப்பி தர முடியவில்லை. நான் வாழ்நாள் முழுவதும் தங்க நகை அணிந்ததில்லை, இப்போது ஏன் அணிய வேண்டும் என்று தந்துவிட்டார். 2 ஜனாசா கண்ணியத்திற்குரிய நசுர் நிசா சாஹிபா முகமது ஹான் சாஹிபுடைய மனைவி, இந்தியாவை சார்ந்தவர். மே 9 தேதி ஒஃபாத்தானார்கள். 75 வயதில் இன்னால் இல்லாஹ் இன்னாலே ராஜூன். இவரது கணவர் 1962 ஜமாத்தை ஏற்கும் வாய்ப்பு பெற்றார். மிகவும் தூயவர். எதிர்ப்புக்கிடையில் அவர் அஹ்மதியத்தில் நிலை நின்றார். தொழுகையை பேணுபவர், இனிய சுபாவம், ஏழைகளை பராமரிக்கக்கூடிய பெண், எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர், 12க்கும் மேற்பட்ட அனாதைகளை பராமரித்தார். தலைமையக பிரதிநிதிகளை மதிப்பவர், மூசியாகவும் இருந்தார். காதியான்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு 3 மகன்கள். மூத்த மகன் நசீர் அகமது கான் நாசிர் உமரியாமாவாக காதியானில் உள்ளார். 2வது மகன் ஹலீம் கான் சாப், பிறகு வசீம் கான் சாப் வாழ்வை அர்ப்பணித்தவர். அல்லாஹ் இரு பெண்மணிகளின் தகுதியையும் உயர்த்துவானாக. மருகுமன்களின் சந்ததிகளுக்கும் அவர்களின் அடியற்றி நடக்கும் வாய்ப்பு தருவானாக. இவர்கள் எப்போதும் கிலாபத்துடன் பற்றுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்களா?
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ